வணக்கம் நேயர்களே, இன்றைய காலை பொழுதினை இனிமையாக கழிப்பதற்கு சமுதாய வானொலியை கேட்டு மகிழுங்கள். இன்று நாம் கேட்க போகும் தகவல் என்னவென்றால், கொடிவகை காய்கறிகளில் விதை உற்பத்தி முறைகள். இத்தகவலை பற்றி கூறுவதற்காக வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் பணிபுரியும் முனைவர் மலர்கொடி அவர்கள் வருகை புரிந்துள்ளார்.
வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து மலர்கொடி. விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் இணை பேராசிரியராக வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பவானி சாகரில் நான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடிவகை காய்களில் விதை உற்பத்தி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆடிப்பட்டத்தில் வந்து அதிகமாக நம்ம வந்து கொடிவகை காய்களாக பயிரிடுவோம். அதில் வந்து விதை உற்பத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வேளாண்மை தான் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேளாண்மையில் முதன்மையாக இருப்பொருளாக விதைகள் மிக முக்கிய பங்கு வைக்கிறது. தரமான விதைகளே உயிர் விளைச்சலுக்கு வழிவகுக்கும் என்பது பசுமை புரட்சிக்கு வித்திட்டது. எனவேதான் விதைகள் விளைச்சலின் ஆதாரமாக கருதப்படுகிறது. இப்போ நல்ல மகசூல் பெறணும் அப்படின்னா நல்விதை தான் ஆணிவேர் போன்று செயல்பட்டு சுமார் 15 முதல் 20 விழுக்காடு மகசூலை அதிகரிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்ந்து வரும் மக்கள் தொகையை கேட்ப அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை பன்மடங்கு பெருக்க வேண்டியது நமது நாட்டின் கட்டாயமாக திகழ்கிறது. இந்த விதைகள் உற்பத்தியை பெருக்குவதிலும் அதை நிலைப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வைக்கின்றன. உயர் மகசூலுக்கு தேவையான அடிப்படை விதைகள் நல்ல தரமானதாக இருத்தல் வேண்டும். இப்போ நம்ம அதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ கொடிவகை காயின்னு பார்த்தோம்னா சாம்பல் பூசணி, பரங்கி, பீட்கு, பாகல், புடலை இந்த மாதிரி காய்கள்லாம் அதில் வருங்க. இப்போ விதை உற்பத்தி அப்படின்னாலே நம்ம முதல் முக்கிய காரணியாக பார்க்க வேண்டியது நிலத்தேர்வு. இப்போ நம்ம நிலத்தேர்வு செய்யும் பொழுது இதுக்கு முந்தைய பருவத்தில் அல்லது முந்தைய வருடத்தில் வந்து இதே பயிர்களில் வேறு ரகங்கள் நம்ம எதுவும் பயிரிடப்பட்டிருக்க கூடாது. இப்போ என்ன ஆகும் அப்படி பண்ணியிருந்தா அப்படின்னா, நிலத்தில் தங்கியுள்ள விதைகள் தான் தோன்றி பயிர்களாக முளைத்து கலவன்களை தோற்றுவிக்க வாய்ப்புள்ளது. அடுத்த முக்கிய காரணம்னு பார்த்தோம்னா பயிர் விலக தூரம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதை உற்பத்தியிலையும் ஒவ்வொரு பயிருக்கும் குறிப்பிட்ட தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து அது கட்டாயம். இப்போ கொடிவகை காய்கறிகள்னு பார்க்குறப்போ 500 மீட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு காரணையும் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி விதை உற்பத்திக்கு நிலத்தேர்வு செய்யணும். ஸோ இந்த மாதிரி நிலத்தேர்வு செஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே கூறினபடி இந்த ஆடிப்பட்டமும் தைப்பட்டமும் கொடிவகை காய்கள் விதை உற்பத்தி செய்வதற்கு நம்மளுக்கு ஏற்ற பருவங்கள். சாம்பல் பூசணி மற்றும் பரங்கி விதைகள்லாம் 1 ஏக்கர் விதைப்பிற்கு 400 கிராம் போதுமானது. இதுவே பீர்க்கனாக இருந்தால் 1 கிலோ விதையும், பாகல்காய் பயிரிடுவதாக இருந்தால் 2 கிலோ விதையும் 1 ஏக்கருக்கு தேவைப்படும். இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 அடிக்கு 3/4 அடி வந்து ஒரு குழி எடுத்து எல்லா வகை காய்கறிகளுக்கும் இது ஒரே மாதிரி இடைவெளி தான் நம்ம விட்டு பயிரிட போகிறோம். இப்போ விதைப்பதற்கு முன்னாடி விதை நேர்த்தி என்பது ஒரு முக்கிய பங்கு வைக்கிறது. ஸோ பாகல் விதையின் உரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடினமாக இருக்கும், அதனால் அது வந்து முளைப்பு திறன் குறைவாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, விதையை 30 நிமிடம் வெதுவெதுப்பான தண்ணீரில் ஊற வைத்து பிறகு ஈர சணல் அல்லது துணிப்பையில் இட்டு 3-4 நாட்கள் வைத்திருந்தால் விதையின் உரை மென்மையாகி முளைப்பு திறன் அதிகரிக்க ஏதுவாகும். இது மட்டும் இல்லாமல் பாகற்காயில் முளைக்கட்டிய விதைகளை விதைப்பது செடிகளை ஒரே சீராக வளர்ப்பதற்கு உதவும். விதைகளை முளை கட்டுவதற்கு முதலில் பாகல் விதைகளை 24 மணி நேரம் நீரில் ஊற வைத்து பின்னர் ஊறிய விதைகளை 2 மடங்கு ஈர மணலுடன் கலந்து விதைகள் வெளியே தெரியாமல் மணலுக்குள் புதைந்து இருக்கும்படி 3 நாட்கள் வைக்க வேண்டும். இந்த 3 நாட்களும் மணலின் ஈரம் குறையாமல் நீர் தெளித்து வர வேண்டும். பின்னர் விதைகள் மணலிலிருந்து சலடை கொண்டு பிரித்தெடுக்க வேண்டும். இந்த முளை குறுத்து வளர்ந்துள்ள விதைகளை விதைப்பிற்கு பயன்படுத்தலாம். இது மட்டுமல்லாமல் பீட்கன், சாம்பல் பூசணி போன்ற விதைகளுக்கு விதையை 1% பொட்டாசியம் நைட்ரேட் உப்பு கரைசலில் 12 மணி நேரம் ஊற வைத்தால் முளைப்பு திறன் ஏதுவாக அமையும். இப்போ பரங்கி விதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முளைப்பு திறன் ஒரே மாதிரி பெறுவதற்கு விதைகளை 2 மடங்கு தண்ணீரில் 4 மணி நேரம் ஊற வைத்து பின் ஈரத்துணி கொண்டு 5 நாட்களுக்கு மூட்டமிட வேண்டும். இவ்வாறு செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரே சீரான முளைப்பு திறன் பெற்ற விதைகளை நம்மளால் பெற முடியும். இப்போ ரொம்ப இந்த கொடிவகை காய்கறியில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆண் பூக்கள் தனியாகவும் பெண் பூக்கள் தனியாகவும் ஒரே செடியில் இருக்கும். இப்போ வந்து அதிகமான ஆண் பூக்கள் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து கம்மியாயிடும். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து அதிகமான பெண் பூக்களை பெறலாம் அப்படின்னா, இப்போ பெண் பூக்கள் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எத்தரல் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி ஊக்கியை நம்ம தெளிப்பிற்கு பயன்படுத்தணும். அது எந்த அளவு பயன்படுத்தணும் அப்படின்னா, 10 லிட்டர் கொள்ளளவுள்ள தெளிப்பானாக இருந்தால் 1 டேங்குக்கு 2 கிராம் என்ற அளவில் நீருடன் கலந்து செடிகள் நான்கு இலைகள் தோன்றும் தருணத்தில் ஒரு வார இடைவெளியில் நான்கு முறை தெளிக்க வேண்டும். அதாவது வாரத்துக்கு ஒருக்கா நான்கு முறை வந்து தெளிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெண் பூக்களின் உற்பத்தி அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எதிர்பாராத விதமாக விதை மகசூலும் காய்கறி மகசூலும் அதிகமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போ விதை உற்பத்தி பொறுத்த வரைக்கும் அடுத்த ரொம்ப முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னாங்க, கலவன் அகற்றுதல். அதாவது கலவன் அகற்றுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம பயிரிடப்பட்ட பயிர்களிலிருந்து வேறு பண்புடைய செடிகள் எது காணப்பட்டாலும் நம்ம அதை நீக்கிடணும். அதுக்கு வந்து ரெண்டு மூணு பருவத்தில் நீக்கணும். பூக்கும் பருவம், பூப்பதற்கு முன், காய்த்த பின், இந்த மாதிரி மூன்று பருவங்களில் நம்ம அந்த கலவன்களை நீக்க வேண்டும். அது எப்படி நீக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிகளின் உயரம், படரும் தன்மை, இலை மற்றும் தண்டின் அமைப்பு, இலையின் நிறம், பூக்களின் நிறம், காய்களின் வடிவம், காய்களின் நிறம், அதனுடைய பருமன், இந்த மாதிரி ஒவ்வொரு பண்புகளையும் நம்ம கூர்மையாக கவனித்து அது வேறுபட்ட தன்மையுடைய பயிர்களை நம்ம நீக்கி தரமான இன தூய்மை உள்ள விதைகளை நம்ம பெறலாம். இப்போ ஒரு வயலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலவன் நீக்கும் பொழுது எவ்வளவு அதிகம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆயிரம் செடிக்கு ரெண்டு செடி மட்டும்தான் வந்து வேறு பயிர் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய விதை உற்பத்தி வயல் வந்து விதை உற்பத்தியிலேருந்து நிராகரிக்கப்பட்டுரும். அதனால் நம்ம வந்து அதிகமாக கலவன் நீக்கிட்டதில் வந்து கவனம் செலுத்தி தூய்மையான விதையை நம்ம உற்பத்தி செய்யணும். இப்போ உரம் பார்த்திங்கன்னா, இப்போ கொடி வகை காயில் வந்து குழி குழியாக நம்ம போட்டால் போதும் செடி செடிக்கு. ஸோ அதுக்கு மேலோரமாக பார்த்திங்கன்னா முதல் உரமாக யூரியா வந்து 22 கிராம், அதாவது முதல் பூ போன்றும் தருணத்தில் நம்ம போடணும். இப்போ இரண்டாவது மேல் உரமாக பார்த்திங்கன்னா 18 கிராம் யூரியா, 5 கிராம் பொட்டாசியம் பூத்த 20 நாள் கழித்து இடலாம். அதுக்கப்புறம் பூத்த 40வது நாள் பார்த்திங்கன்னா மூன்றாவது உரமாக 18 கிராம் யூரியாவும் 5 கிராம் பொட்டாசியம் இட வேண்டும். இந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து காய்களின் பருமன் வந்து ஒரே சீராக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஸோ இந்த மாதிரி உற்பத்தி பண்ணதில் அறுவடை தரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கொடிவகை காயில் சாம்பல் பூசணியை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ சாம்பல் பூசணியில் எப்படி அறுவடை தரணத்துக்கு ரெடி ஆகிருச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயிலின் காம்புகள் காய்ந்து பழுப்பு நிறமடைந்த பின் தான் எடுக்க வேண்டும். மேலும் சாம்பல் பூசணியில் விதைக்காக அறுவடை செய்யும் போது காய்கள் நன்கு முதிர்ந்து முழுவதும் வெள்ளை படர்ந்து இருக்கும் தருணத்தில் எடுக்க வேண்டும். அப்போது தான் விதைகள் நன்கு முதிர்ச்சி அடைந்து நல்ல முளைப்பு மற்றும் வீரியத்துடன் இருக்கும். இப்போ அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பயிர்கள் போயில் ஒரே அறுவடையாக இல்லாமல் கொடிவகை காய்கறிகளில் பல அறுவடைகளாக எடுக்க வேண்டியுள்ளது. அவற்றில் முதல் மற்றும் கடைசி ஓரிரு அறுவடைகளை தவிர்த்து இடைப்பட்ட அறுவடைகளிலிருந்து வரும் காய்களிலிருந்து மட்டுமே விதைகளை எடுக்க வேண்டும். முதல் மற்றும் கடைசி ஓரிரு அறுவடைகளிலிருந்து கிடைக்கும் விதைகளின் மகசூல் மற்றும் தரம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். எனவே அவ்வறுவடைகளை காய்கறிக்காக எடுத்து விற்று விடலாம். மேலும் இடைப்பட்ட அறுவடைகளிலிருந்து நடுத்தரம் மற்றும் பெரிய காய்களை மட்டுமே விதை எடுப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். பொதுவாக காய்கள் முதிர்ச்சி அடைந்த பின் ஒரு வாரம் முதல் 10 நாட்கள் கழித்த பின் விதைக்காக அறுவடை செய்ய வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில்தான் விதைகள் நன்கு முதிர்ச்சி அடைந்திருக்கும். பரங்கி காயில் விதைக்காக அறுவடை செய்யும் தருணத்தில் கொடிகளில் உள்ள காய்களின் காம்பு காய்ந்து காணப்படும். பரங்கியில் காய்கள் பளபளப்பாக இருப்பதுடன் காய்களின் நிறம் வெளிர் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இப்போ பீர்க்கங்காயின்னு பார்த்துட்டிங்கன்னா பீர்க்கையில் விதைக்காக அறுவடை செய்யும் போது காய்கள் காய்ந்து பழுப்பு நிறமடைந்து காய்களின் விளிம்புகளில் மயிரலை அளவு பிளவு தெரிந்தவுடன் அறுவடை செய்ய வேண்டும். அதே மாதிரி பாகக்காய் எப்போ அறுவடை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகலில் காய்கள் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறும் அளவிற்கு அறுவடைகளை தாமதிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வாறு அறுவடையை தாமதிக்கும் பொழுது பழங்கள் வெடித்து விதைகள் தரையில் விழுந்து சேதாரம் ஏற்பட வாய்ப்புண்டாகும். எனவே காய்களின் கால் பகுதி சிவப்பு நிறமாக மாறியவுடன் விதைக்காக அறுவடை செய்து கொள்ளலாம். இப்போ இவ்வாறு ஒவ்வொரு காய்களையும் நம்ம அறுவடை செய்த பின்னும் அதை விதைகளை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்களை அறுவடை செய்த பின் விதைகளை பிரித்தெடுக்கும் முன்பு தேர்ந்தெடுத்த ரகத்திலிருந்து வேறுபட்ட காய்களையும் சிறிய பழங்களையும் நோய் மற்றும் பூச்சிகள் தாக்கிய காய்களையும் அகற்றிவிட்டு நல்ல தரமான காய்களையே விதையெடுக்க பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு பழங்களை தேர்ந்தெடுத்த பின் விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும். இப்போ சாம்பல் பூசணி மற்றும் பரங்கியில் ஒரு காயினுடைய இலை சுமார் ஒரு 1.5 கிலோ இருக்கும் அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டும். இக்காய்கள் விதைகளை பிரித்தெடுப்பது மிகவும் எளிது. விதையெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட காய்களை முதலில் இரண்டாக வெட்டி கொள்ள வேண்டும். பின் காய்களின் நடுவில் உள்ள விதையுடன் கூடிய சதைப்பகுதியை பிரித்தெடுத்து தண்ணீரில் அலச வேண்டும். பிறகு தண்ணீரில் மிதக்கும் சதைப்பகுதி மற்றும் பொக்கு விதைகளை அகற்றிவிட்டு நீரில் மூழ்கியுள்ள விதைகளை சேகரித்துக் கொள்ளலாம். இப்போ இதே போல பார்த்தீங்கன்னா பரங்கியிலையும் விதைகளை எளிதாக பிரித்தெடுக்கலாம். இப்போ பீர்க்கங்காயில் எப்படி விதைகளை பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, பீர்க்கங்காயில் கீழ்ப்பகுதியை வெட்டி அல்லது துளை செய்து விதைகளை எளிதாக பிரித்தெடுத்து விடலாம். அதன் பின் வெள்ளை மற்றும் வெளிர் மஞ்சள் நிறத்துடன் கூடிய நல்ல முதிர்ச்சி அடையாமல் உள்ள பொக்கு விதைகளை பொறுக்கிவிட வேண்டும். அதே மாதிரி பாகல்காயில் பொறுத்தவரை பழங்களை நீளவாக்கில் இரண்டாக வெட்டி எடுத்து பின் நடுவில் உள்ள வளவளப்பான சதையுடன் கூடிய விதைகளை அகற்றி எடுத்துவிட வேண்டும். அவ்வாறு பிரித்தெடுத்த சதையுடன் கூடிய விதைகளை கைகளால் நன்கு கசக்கி நீரில் 2 அல்லது 3 முறை கழுவி விட வேண்டும். அதன் பின் விதைகளை நன்கு உலர்த்த வேண்டும். இவ்வாறு விதைகளை உலர்த்தும் பொழுது முக்கியமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய காரணம் என்னன்னு நமக்கு பார்த்தோம்னா, இந்த பிரித்தெடுத்த விதைகளை உடனே முறைப்படி உலர வைக்க வேண்டும். ஏனெனில் குடிவகை காய்களில் விதைகள் அதிக அளவு ஈரப்பத சூழ்நிலையில் இருக்கின்றன. நன்கு கழுவிய விதைகளை சேகரித்து கித்தான் சாக்குகளின் மேல் லேசாக பரப்பி நிழலில் 1-2 நாட்கள் உலர வைக்க வேண்டும். அதன் பின் சூரிய ஒளியில் உலர வைக்கலாம். விதைகளை வெயிலில் உலர வைக்கும் பொழுது தினமும் காலை 8 மணி முதல் 12 மணி வரையிலும் பின்னர் 3 மணி முதல் 5 மணி வரையிலும் உலர்த்துவது நல்லது. அதாவது 12 முதல் 3 மணி வரை உள்ள காலத்தை தவிர்ப்பது அவசியம். ஏனெனில் இந்த இடைக்கால நேரத்தில் சூரியனின் புறவூதா கதிர்களின் வீச்சு அதிகமாக இருப்பதாலும் வெயிலின் வெப்பநிலை உச்சத்தில் உள்ளதாலும் விதையின் தரம் மிகவும் பாதிக்கப்படும். இவ்வாறு விதைகளை பிரித்தெடுத்தவுடன் நேரடியாக வெயிலில் உலர்த்தினால் விதையில் அதிக ஈரப்பதம் இருக்கின்ற காரணத்தினால் விதையின் முளைப்பு திறன் அதிகமாக பாதிப்படைகிறது. அதே போல் விதைகளை உலர்த்தும் பொழுது நன்கு கிளறிவிட வேண்டும். இல்லாவிடில் கீழ் உள்ள விதையின் ஈரம் குறையாமல் பூஞ்சாணம் தோன்றி விதைகளின் வீரியம் குறைய வாய்ப்புண்டாகும். இவ்வாறு விதைகளை பிரித்தெடுத்த பிறகு விதைகளை தரம் பிரிக்க வேண்டும். அதற்கு BSS 4 கம்பி வலை கொண்ட ஜலடை அல்லது 16x64 இன்ச் வட்டக்கண் கொண்ட ஜலடை கொண்டு விதைகளை தரம் பிரிக்கலாம். இவ்வாறு தரம் பிரித்த விதைகளை உடனே விதைப்பிற்கும் பயன்படுத்தலாம். அவ்வாறு விதைப்பிற்கு பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் காற்று புகாத 700 அடர்வு பாலித்தீன் அல்லது அலுமினிய பைகளில் விதைகளை சேமித்து அடுத்த விதைப்பு பருவத்தில் பயன்படுத்தி நாம் அதிக முளைப்பு திறன் கொண்ட தரமான விதைகளை பெறலாம்.